பாடம் 191 ஜமாத் கூட்டுத் தொழுகையின் சிறப்பு. ஹதீஸ் 1064. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூட்டுத் தொழுகை என்பது தனித்து தொழுவதை விட தகுதியால் 27 மடங்கு சிறந்ததாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 645, முஸ்லிம் 650. ஹதீஸ் 1065. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் மற்றவருடன் கூட்டாக தொழுவது தன் வீட்டில் தன் கடையில் தனித்து தொழுவதை விட 25 மடங்கு கூடுதல் நன்மையாகும். ஒருவர் அழகிய முறையில் உழு செய்து பின்பு தொழுகைக்காக பள்ளிக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு பதவி உயர்த்தப்படும். அவர் தொழுது விட்டதும் தான் தொழுத இடத்தில் தன் உழு முறியாமல் அவர் அமர்ந்திருந்தால் வானவர்கள் அவருக்காக, இறைவா இவரை மன்னிப்பாயாக, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக என்று கூறி பிரார்த்திப்பார்கள். அவர் தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுது கொண்டிருப்பவர் போன்றவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 647, முஸ்லிம் 649. ஹதீஸ் 1066. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தார். அவர், இறை தூதர் அவர்களே, பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்து வருபவர் எவரும் இல்லை என்று கூறிய அவர், தன் வீட்டிலேயே தொழுது கொள்ள தனக்கு அனுமதி அளிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி அளித்தார்கள். அவர் திரும்பிய போது அவரை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக பாங்கு சப்தத்தை கேட்கிறீரா என்று கேட்டார்கள். ஆம் என்றார். அப்படியானால் பதில் கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 653. பதில் கூறுவது என்பதற்கு விளக்கமாக பள்ளிக்கு வந்து ஜமாத்துடன் தொழுவது என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் 1067. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளியில் பாங்கு கூறுபவரும் இப்னு உம்மி மக்தும் என்று அறியப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஅத்தின் ஆவார். அம்ர் இப்னு ஹைஸ் என்று கூறப்படுகின்ற அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, மதீனாவில் நச்சு பிராணிகளும் காட்டு மிருகங்களும் அதிகமாக உள்ளது என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹையா அலஸ் ஸலா ஹையா அலல் ஃபலா, அதாவது தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றிக்கு விரைந்து வாருங்கள் என்பதை கேட்கிறீர்கள் தானே, அப்படியானால் தொழுகைக்காக பள்ளி வாசலுக்கு வாருங்கள் என்று கூறினார்கள். அபூதாவூத் 553. ஹதீஸ் 1068. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, விறகு கொண்டு வர நான் கட்டளையிட்டு விட்டு பின்பு தொழுகைக்காக பாங்கு கூற கட்டளையிட்டு அதன் பின் ஒருவரை மக்களுக்கு இமாமத் செய்யவும் சொல்லிவிட்டு தொழுகைக்கு வராத ஆண்களிடம் நான் சென்று அவர்களை அவர்களின் வீட்டோடு எரித்துவிட விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 644, முஸ்லிம் 651. ஹதீஸ் 1069. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமையில் அல்லாஹுவை முஸ்லிமாகவே இருந்து ஒருவன் சந்திக்க விரும்பினால் பாங்கு கூறி அழைக்கப்பட்டதும் 5 நேர தொழுகைகளை பேணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் நபி அவர்களுக்கு நேரான வழிமுறைகளை கடமையாக்கியுள்ளான். நிச்சயமாக இவைகளும் நேரான வழிமுறைகளில் உள்ளவைகளே. தொழுகைக்கு வர பிந்தியவர் தன் வீட்டில் தொழுதவர் போல் உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தொழுதால் உங்கள் நபி அவர்களின் வழிமுறையை விட்டவர்களாவீர்கள். உங்கள் நபி அவர்களின் வழிமுறையை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் வழி தவறியவர்களாவீர்கள். என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நயவஞ்சகத்தனம் தெளிவாக அறியப்பட்ட நயவஞ்சகரை தவிர வேறு எவரும் தொழுகைக்கு வராமல் இருந்ததில்லை. எங்கள் காலத்தில் நடக்க இயலாத நிலையில் இருப்பவர் கூட இரண்டு மனிதர்களின் தோள்களை பிடித்தவராக கொண்டு வரப்பட்டு முதல் வரிசையில் நிறுத்தப்படுவார் என்ற நிலை இருந்தது. முஸ்லிம் 654. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நேரான வழிமுறைகளில் ஒன்றாக பாங்கு கூறப்படும் பள்ளிவாசலில் தொழுவதும் இருந்தது என்று உள்ளது. ஹதீஸ் 1070. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராமத்திலோ ஒரு காட்டிலோ மூன்று முஸ்லிம் நபர்கள் இருந்து அவர்களிடையே தொழுகை பேணப்படவில்லையானால் அவர்களை ஷைத்தான் சூழ்ந்து கொள்ளாமல் இருப்பதில்லை. எனவே ஜமாத்தை பேணிக் கொள்ளுங்கள். ஏனெனில் பிரிந்து தூரமாக நிற்கும் ஆட்டைத்தான் ஓனாய் பிடித்து சாப்பிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 547. பாடம் 192. சுபுஹு இஷா தொழுகைகளில் ஜமாத்தில் கலந்து கொள்ள ஆர்வமூட்டுதல். ஹதீஸ் 1071. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜமாத்துடன் இஷாவை ஒருவர் தொழுதால் பாதி இரவு வரை அவர் வணங்கியவர் போலாவார். ஜமாத்துடன் சுபுஹுவை தொழுதால் அவர் இரவு முழுவதும் வணங்கியவர் போலாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 656. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜமாத்தில் இஷா தொழுகைக்காக ஒருவர் கலந்து கொண்டால் அவருக்கு பாதி இரவு வரை வணங்கிய நன்மை கிடைக்கும். ஜமாத்தில் இஷா சுபுஹ் ஆகிய தொழுகைகளை தொழுதால் அவருக்கு இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 221. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1072. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஷா மற்றும் சுபுஹ் தொழுகையின் மாண்பை மக்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் நடக்க முடியாவிட்டால் தவழ்ந்தேனும் அந்த இரண்டு தொழுகைகளுக்கும் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 615. முஸ்லிம் 437. ஹதீஸ் 1073. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நயவஞ்சகர்களுக்கு சுபுஹ் இஷா தொழுகைகளை விட கடுமையானதாக வேறு எதுவும் இல்லை. அவ்விரண்டிலும் உள்ளதை, அதாவது சிறப்பை அவர்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தேனும் அவ்விரண்டு தொழுகைகளுக்கும் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 657. முஸ்லிம் 651. பாடம் 193. கடமையான தொழுகைகளை பேணுவதன் கட்டளை மற்றும் அவற்றை விடுவதன் மீதும் கடும் எச்சரிக்கை. அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகைகளையும் நடுத்தொழுகையையும் பேணுங்கள். 2 அத்தியாயம் 238 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் பாவ மன்னிப்பு செய்து தொழுகையை பேணி ஜக்காத் கொடுத்தும் விடுவார்களானால் அவர்களின் பாதையை அவர்களுக்கு நீங்கள் விட்டுவிடுங்கள். 9 அத்தியாயம் 5 வசனம். ஹதீஸ் 1074. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், செயல்களில் மிகச் சிறந்தது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். உரிய நேரத்தில் தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்று கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். அல்லாஹுவின் வழியில் அறப்போர் செய்தல் என்று கூறினார்கள். புகாரி 527. முஸ்லிம் 85. ஹதீஸ் 1075. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஐந்து விஷயங்கள் மீது இஸ்லாம் எழுப்பப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒன்று, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார் என்று சாட்சி கூறுவது. இரண்டு, ஐந்து நேர தொழுகையை பேணுவது. மூன்று, ஜகாத் கொடுப்பது. நான்கு, ஹஜ் செய்வது. ஐந்து, ரமலானில் நோன்பு வைப்பது. புகாரி 8, முஸ்லிம் 1-6. ஹதீஸ் 1076. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார்கள் என்று அவர்கள் சாட்சி கூறி, தொழுகையை பேணி ஜக்காத்தை அவர்கள் கொடுக்கும் வரையிலும் மக்களிடம் நான் போரிட கட்டளையிடப்பட்டுள்ளேன். இதை அவர்கள் செய்துவிட்டால் இஸ்லாம் கூறும் கடமையை தவிர தங்களின் இரத்தங்களையும் தங்களின் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களின் கேள்வி கணக்கு அல்லாஹுவிடமே உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2-5, முஸ்லிம் 2-2. ஹதீஸ் 1077. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஏமன் நாட்டுக்கு அனுப்பினார்கள். அப்போது, முஆதே, நீர் வேதமறிந்த மக்களிடம் செல்கிறீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி கூறுமாறு அவர்களை நீர் அழைப்பீராக. இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது ஜக்காத்தை கடமையாக்கியுள்ளான். அவர்களில் பணக்காரர்களிடம் எடுத்து மக்களில் ஏழைகளிடம் கொடுப்பது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களின் விலை உயர்ந்த பொருட்களை எடுப்பது குறித்து உம்மை எச்சரிக்கிறேன். அநீதம் செய்யப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு நீர் பயப்படுவீராக. நிச்சயமாக அதற்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1496, முஸ்லிம் 1-9. ஹதீஸ் 1078. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கும், அதாவது ஒரு மனிதனின் ஈமானுக்கும் இணை வைத்தலுக்கும் இடையே வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 8-2. ஹதீஸ் 1079. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நமக்கும் முஸ்லிம் அல்லாத அவர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் தொழுகைதான். தொழுகையை விடுகிறவர் இறை மறுப்பாளர் ஆகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2621. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1080. ஷகீக் இப்னு அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் செயல்களில் தொழுகையை விடுவதை தவிர மற்ற எதையும் இறை மறுப்பாக கருத மாட்டார்கள். திருமிதி 2622. ஈமான் எனும் அத்தியாயத்தில் உள்ளது. ஹதீஸ் 1081. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் ஓர் அடியான் அவனின் செயல் பற்றி கணக்கு கேட்கப்படுவதில் முதன்மையானது தொழுகைதான். அது சீராக இருந்தால் அவர் வெற்றி பெற்று நல்லவராகிவிட்டார். அது கெட்டுவிட்டால் அவர் கவலையும் துயரமும் அடைந்தவராவார். அவரது கடமையான தொழுகையில் ஏதும் குறை இருந்தால் என் அடியானிடம் உபரியான நன்மை உண்டா என்று பாருங்கள் என அல்லாஹ் கூறுவான். கடமையான தொழுகையில் உள்ள குறைகள் அதன் மூலம் நிறைவு செய்யப்படும். பின்பு இது மாதிரியே மற்ற செயல்களும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 4133. இது ஹசன் என திருமதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 194. முதல் வரிசையின் சிறப்பு. முதல் வரிசைகளை முழுமைப்படுத்தி நெருங்கி சமமாக நிற்க கட்டளை. ஹதீஸ் 1082. ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து, வானவர்கள் தங்களின் இறைவன் முன் அணிவகுப்பது போல் நீங்கள் அணிவகுக்க கூடாதா என்று கூறினார்கள். அப்போது இறை தூதர் அவர்களே, வானவர்கள் தங்கள் இறைவன் முன் எப்படி அணிவகுத்து நிற்பார்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள், வானவர்கள் தங்களின் இறைவன் முன் முதல் வரிசையில் நிற்பார்கள், மேலும் வரிசையிலும் மிக நெருக்கமாக நிற்பார்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம் 430. ஹதீஸ் 1083. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாங்கு கூறுவதிலும் முதல் வரிசையில் உள்ள சிறப்பையும் மக்கள் அறிந்து பிறகு அவ்விரண்டும் சீட்டு குழுக்கள் மூலம்தான் பெற முடியும் என்றிருந்தால் அவர்கள் அதற்கும் தயாராகி சீட்டு குலுக்கி போடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 615, முஸ்லிம் 437. ஹதீஸ் 1084. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையில் ஆண்களின் வரிசைகளில் சிறந்தது அவற்றில் முதலாவதாகும், அதில் கெட்டது கடைசியாகும். பெண்களின் வரிசைகளில் சிறந்தது அவற்றில் கடைசியாகும், அதில் கெட்டது முதலாவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 440. ஹதீஸ் 1085. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோடர்களில் சிலரை தொழுகைக்கு பிந்தி வர கண்டார்கள். அப்போது அவர்களிடம், நீங்கள் ஜமாத்திற்கு முந்துங்கள், என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு பின் வந்தோர் உங்களை பின்தொடரட்டும், தொடர்ந்து தொழுகைக்கு பிந்தி வரக்கூடிய கூட்டத்தார்களை அல்லாஹும் பிற்படுத்தி விடுவான் என்று கூறினார்கள். முஸ்லிம் 438. ஹதீஸ் 1086. அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எங்களின் தோள்பட்டைகளை தடவியவர்களாக, நீங்கள் வரிசையில் சமமாக நில்லுங்கள், நீங்கள் பிரிந்து நிற்காதீர்கள், உங்களின் இதயங்கள் பிரிந்துவிடும், உங்களில் என்னை அடுத்து அறிவுடையோர் நிற்கட்டும், பின்பு அவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளோர் நிற்கட்டும், பின்பு அதற்கு அடுத்த நிலையில் உள்ளோர் நிற்கட்டும் என்று கூறுவார்கள். முஸ்லிம் 432. ஹதீஸ் 1087. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் தொழுகை வரிசைகளை சீர்படுத்துங்கள், வரிசையின் ஒழுங்கு தொழுகையை முழுமைப்படுத்துவதில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 723, முஸ்லிம் 433. புகாரியின் மற்றொரு அறிவிப்பில், வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை பேணுவதில் உள்ளதாகும் என்று உள்ளது. ஹதீஸ் 1088. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகைக்கு இக்காமத் கூறப்பட்டது. எங்களை நோக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் வரிசைகளை பேணுங்கள், நெருங்கி நில்லுங்கள், நான் என் முதுகுக்கு பின்னால் இருந்து உங்களை பார்க்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 719, முஸ்லிம் 434. முஸ்லிமில் இதன் கருத்து உள்ளது. புகாரியின் மற்றொரு அறிவிப்பில், எங்களில் ஒருவர் தன் தோள்பட்டையை தன் அருகே நிற்பவரின் தோள்பட்டையுடனும், தன் பாதத்தை அவரின் பாதத்துடனும் சேர்த்து நிற்பார் என்று உள்ளது. புகாரி 725. ஹதீஸ் 1089. நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் தொழுகை வரிசைகளை சரி செய்யுங்கள், இல்லையெனில் உங்களின் முகத்தை அல்லாஹ் வேறுபடுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். புகாரி 717, முஸ்லிம் 436. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அம்புகளை சரியாக வைப்பது போல் எங்களின் வரிசைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்வார்கள். இறுதியில் அதை நாங்கள் விளங்கிக் கொண்டோமா என்பதையும் பார்ப்பார்கள். பின்பு அவர்கள் ஒரு நாள் தொழுகைக்காக வீட்டிலிருந்து வந்து நின்று தக்பீர் கூற முயன்றார்கள். அப்போது ஒருவர் தன் நெஞ்சை வரிசையை விட்டும் விலகியவராக இருக்க கண்டார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, உங்களின் வரிசைகளை சரி செய்யுங்கள், இல்லையெனில் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வேறுபாட்டை உருவாக்குவான் என்று கூறினார்கள். ஹதீஸ் 1090. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையின் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு செல்வார்கள். எங்களின் நெஞ்சுகளையும் தோள்பட்டைகளையும் தடவுவார்கள். நீங்கள் மாறுபட்டு நிற்காதீர்கள், உங்களின் இதயங்கள் மாறுபட்டுவிடும் என்று கூறிவிட்டு, நிச்சயமாக அல்லாஹ் முதல் வரிசைகளில் உள்ளோருக்கு அருள் புரிகிறான், வானவர்கள் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுகிறார்கள் என்றும் கூறினார்கள். அபுதாவோ 664. ஹதீஸ் 1091. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வரிசைகளை பேணுங்கள், தோள்பட்டைகளை சமமாக்குங்கள், இடைவெளிகளை நீக்குங்கள், உங்கள் சகோதரர்களின் கைகளை மென்மையாக பிடியுங்கள், இடைவெளியை ஏற்படுத்தி ஷைத்தானுக்கு இடம் தந்து விடாதீர்கள். வரிசையில் சேர்ந்து நிற்பவரை அல்லாஹ் சேர்த்துக் கொள்வான், வரிசையை விட்டும் பிரிந்து நிற்பவரை அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 666. ஹதீஸ் 1092. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் வரிசைகளை சமமாக நெருக்கமாக்குங்கள், கழுத்துகளுக்கு நேர்படுங்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, ஏமன் நாட்டு சிறிய ஆடு போல் வரிசையின் நடுவே ஷைத்தான் நுழைவதை பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 667. ஹதீஸ் 1093. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முதல் வரிசையை முழுமைப்படுத்துங்கள், பிறகு அடுத்த வரிசையை முழுமைப்படுத்துங்கள், குறைவு எதுவும் இருப்பின் அது கடைசி வரிசையில் இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 671. ஹதீஸ் 1094. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் வரிசைகளில் வலது பக்கத்தில் உள்ளவர்கள் மீது அருள் புரிகிறான், வானவர்கள் அவர்களுக்கு அருள் புரிய பிரார்த்திக்கின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 676. ஹதீஸ் 1095. பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் நின்று தொழுதால் அவர்களின் வலது பக்கம் இருப்பதையே நாங்கள் விரும்புவோம். அப்பொழுது அவர்கள் சலாம் கொடுக்கும் பொழுது முதலில் எங்கள் பக்கம், அதாவது வலது பக்கம் திரும்புவார்கள். தொழுகைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிகீனி அதாபக யௌம தபஅசு அவ் தஜ்மஉ இபாதக என்று கூறுவார்கள். முஸ்லிம் 709. துவாவின் பொருள், இறைவா, உன் அடியார்களை நீ எழுப்பும் நாளில் உன் வேதனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. ஹதீஸ் 1096. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாமை நடுவில் நிற்க செய்யுங்கள், வரிசைகளின் இடைவெளிகளை அடையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 681. பாடம் 195. கடமையான தொழுகைகளுடன் வரும் உபரியான தொழுகைகளின் சிறப்பு மற்றும் குறைவு முழுமை பற்றிய விளக்கம். ஹதீஸ் 1097. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியும் அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளுமான ரம்லா உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கடமையில்லாத உபரியான 12 ரக்காத்துகளை ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்காக தொழும் ஒரு முஸ்லிமான அடியானுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 728. ஹதீஸ் 1098. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் லுஹருக்கு முன் 2 ரக்காத்துகள், அதற்கு பின் 2 ரக்காத்துகள், ஜும்மாவிற்கு பின் 2 ரக்காத்துகள், மஹ்ரிப் தொழுகைக்கு பின் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின் 2 ரக்காத்துகள் என்றவாறு தொழுதேன். புகாரி 1165, முஸ்லிம் 729. ஹதீஸ் 1099. அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 பாங்குகள் இடையே தொழுகை உண்டு, 2 பாங்குகள் இடையே தொழுகை உண்டு, 2 பாங்குகள் இடையே தொழுகை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு 3 தடவையில் விரும்புபவருக்கு என்ற வார்த்தையை சேர்த்து கூறினார்கள். புகாரி 627, முஸ்லிம் 838. 2 பாங்குகள் என்பது பாங்கு இகாமத் ஆகும். பாடம் 196. சுபுஹின் சுன்னத் 2 ரக்காத்துகளின் அவசியம். ஹதீஸ் 1100. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முந்தைய 4 ரக்காத்துகளையும் சுபுஹுக்கு முந்தைய 2 ரக்காத்துகளையும் விடமாட்டார்கள். புகாரி 1182. ஹதீஸ் 1101. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகைகளில் சுபுஹ் தொழுகையின் முன் 2 ரக்காத்துகளை மிக உறுதியாக கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள். புகாரி 1169, முஸ்லிம் 724. ஹதீஸ் 1102. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுபுஹ் தொழுகையின் முன் 2 ரக்காத்துகள் இவ்வுலகம் மற்றும் அதில் உள்ளதை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 725. மற்றொரு அறிவிப்பில், அந்த 2 ரக்காத்துகளும் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் விட எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று உள்ளது. ஹதீஸ் 1103. அபு அப்துல்லாஹ் எனும் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் காலை தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க அவர்களிடம் வந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் சில விஷயங்களை கேட்பதில் ஈடுபட்டார்கள். அப்போது காலை பொழுது விடிந்தது. நான் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழுகை பற்றி கூறினேன். பிறகு பாங்கு கூறினேன். அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. பின்பு வெளியே வந்து மக்களுக்கு தொழ வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னிடம் சில விஷயங்களை கேட்டது பற்றியும், அதனால் பொழுது விடிந்து நீங்கள் வர தாமதமாகிவிட்டது பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கூறினேன். அப்போது அவர்கள், நான் சுபுஹின் 2 ரக்காத்துகளை தொழுது கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, நீங்கள் காலை நேரம் ஏற்பட்டு விட்ட பின் தொழுதீர்களா என்று கேட்டேன். இதையும் விட அதிகமாக விடிந்திருந்தாலும் அந்த 2 தொழுவேன், அந்த 2 அழகியதாகவும் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1257. பாடம் 197. சுபுஹின் 2 ரக்காத்துகளை சுருக்கமாக தொழுவது இரண்டிலும் ஓதப்படும் வசனம் மற்றும் நேரம் பற்றிய விளக்கம். ஹதீஸ் 104. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையின் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே சிறிய அளவிலான 2 ரகாத்துகள் தொழுவார்கள். புகாரி 619, 1171, முஸ்லிம் 724. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. சுபஹின் 2 ரகாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். அந்த 2 ரகாத்துகளையும் இலகுவாக, அதாவது சுருக்கமாக தொழுவார்கள். எந்த அளவுக்கெனில் ஃபாத்திஹா சூராவை அந்த 2 ரகாத்துகளிலும் அவர்கள் ஓதினார்களா என நான் எண்ணும் அளவுக்கு. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. பாங்கை கேட்டுவிட்டால் சுபஹின் 2 ரகாத்தை தொழுவார்கள். அந்த 2ஐயும் இலகுவாக்குவார்கள். மற்றொரு அறிவிப்பில் சுபுகு நேரம் வந்ததும் என்று உள்ளது. ஹதீஸ் 105. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு தொழுகைக்காக பாங்கு கூறுபவர் பாங்கு கூறி சுபுகு நேரம் ஏற்பட்டதும் சிறிய அளவில் 2 ரகாத்துகள் தொழுவார்கள். புகாரி 618, முஸ்லிம் 723. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் சுபுஹ் நேரம் ஏற்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான அளவில் 2 ரகாத்துகள் மட்டுமே தொழுவார்கள் என்று உள்ளது. ஹதீஸ் 1106. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் 2-2 தொழுவார்கள். இரவின் இறுதியில் 1 ரகாத் வித்ர் தொழுவார்கள். அடுத்து சுபுகு தொழுகைக்கு முன் 2 ரகாத்துகள் தொழுவார்கள். தன் காதுகளில் பாங்கு இருக்கும் போதே, அதாவது பாங்கு கூறியதுமே தொழுவார்கள். புகாரி 995, முஸ்லிம் 749. ஹதீஸ் 1107. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுடைய 2 ரகாத்தில் முதல் ரகாத்தில் கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா என்ற அல் பக்ரா அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை ஓதுவார்கள். 2வது ரகாத்தில் ஆமன்னா பில்லாஹி வ அஷ்ஹது பி அன்னனா முஸ்லிமூன் என்ற வசனத்தை ஓதுவார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் உள்ள தஆலவ் இலா கலிமத்தின் சவா இன் பைனனா வ பைனக்கும் என்ற வசனத்தை 2வது ரக்காத்தில் ஓதுவார்கள் என்று உள்ளது. முஸ்லிம் 727. ஹதீஸ் 1108. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹின் 2 ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற 109வது அத்தியாயம் மற்றும் குல் ஹூ அல்லாஹு அஹத் என்ற 112வது அத்தியாயம் ஆகியவற்றை ஓதுவார்கள். முஸ்லிம் 726. ஹதீஸ் 1109. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் 1 மாத காலம் கவனித்திருக்கிறேன். அவர்கள் சுபுஹுவின் ஃபர்லுக்கு முன் தொழும் 2 ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அத்தியாயத்தையும் 2வது ரக்காத்தில் குல் ஹூ அல்லாஹு அஹத் அத்தியாயத்தையும் ஓதுவார்கள். திருமிதி 417. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 198. சுபுஹின் 2 ரக்காத் அதாவது சுன்னத்துக்கு பின் வலதுபுறமாக திரும்பி படுத்தல் விரும்பத்தக்கது. அவர் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதாலும் தொழுகாவிட்டாலும் இதை செய்யலாம். ஹதீஸ் 1110. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரின் சுன்னத் 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டால் தன் வலதுபுறமாக திரும்பி ஒருக்கணித்து படுப்பார்கள். புகாரி 1160. ஹதீஸ் 1111. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தொழுததில் இருந்து சுபுஹுக்குள் 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். 2 ரக்காத்துகளுக்கு ஒரு முறை சலாம் கொடுப்பார்கள். 1 ரக்காத் வித்ர் தொழுவார்கள். சுபுஹ் தொழுகைக்கு பாங்கு கூறுபவர் பாங்கு கூறி முடித்து சுபுஹ் நேரம் வந்துவிட்டது என்பது தெளிவாகி பாங்கு கூறுபவர் அவர்களிடம் வந்தால் எழுந்து சுருக்கமாக 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். பின்பு வலதுபுறம் ஒரு கணித்து படுப்பார்கள். இகாமத் கூற பாங்கு கூறுபவர் அவர்களிடம் வரும் வரை இவ்வாறு படுத்திருப்பார்கள். முஸ்லிம் 736. ஹதீஸ் 1112. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுபுஹுடைய 2 ரகாத்தை உங்களில் ஒருவர் தொழுதுவிட்டால் அவர் தன் வலதுபுறமாக ஒரு கணித்து படுக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவு 1261. திருமிதி 420. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 199. லுஹரின் சுன்னத் தொழுகை. ஹதீஸ் 1113. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லுஹருக்கு முன் 2 ரகாத்தையும் லுஹருக்கு பின் 2 ரகாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன். புகாரி 1165. முஸ்லிம் 729. ஹதீஸ் 1114. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன் 4 ரகாத்தை விடாமல் தொழுபவர்களாக இருந்தார்கள். புகாரி 1182. ஹதீஸ் 1115. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் வீட்டில் லுஹருக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரகாத்துகள் தொழுதார்கள். பின்பு வெளியே போய் மக்களுக்கு தொழ வைத்தார்கள். பின்பு வீட்டிற்கு வந்து 2 ரகாத்துகள் தொழுதார்கள். மேலும் மஹ்ரிபை மக்களுக்கு தொழ வைத்தார்கள். பின்பு வந்து 2 ரகாத்துகள் தொழுதார்கள். மேலும் இஷாவை மக்களுக்கு தொழ வைத்தார்கள். என் வீட்டிற்கு வந்து 2 ரகாத்துகள் தொழுதார்கள். முஸ்லிம் 730. ஹதீஸ் 1116. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லுஹருக்கு முன் 4 ரகாத்துகளையும் லுஹருக்கு பின் 4 ரகாத்துகளையும் ஒருவர் பேணி தொழுது வந்தால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை தடை செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவூத் 1269. திருமிதி 427. 428. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1117. அப்துல்லாஹி இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பின் 4 ரகாத்துகள் தொழுவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நேரமாகும், அந்த நேரத்தில் நற்செயல் செய்து அது எனக்காக அல்லாஹுவிடம் உயர்வதை விரும்புகிறேன் என்றும் கூறினார்கள். திருமிதி 478. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1118. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன் 4 ரகாத்துகளை தொழாவிட்டால் அவற்றை லுஹரின் ஃபர்லுக்கு பின் தொழுவார்கள். திருமிதி 426. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 200. அசரின் சுன்னத் தொழுகைகள். ஹதீஸ் 1119. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அசர் தொழுகைக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரகாத்துகள் தொழுவார்கள். இதற்கிடையே அந்த 4 ரகாத்துகளில் 2 ரகாத்துகள் தொழுத பின்பு இறைவனுக்கு நெருக்கமான வானவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றும் இறை விசுவாசிகளான முஸ்லிம்கள் மீதும் இரண்டு ரக்காத்தில் சலாம் கூறுவது மூலம் பிரிப்பார்கள். அதாவது அந்த நான்கு ரக்காத்துகளை இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழுவார்கள். திருமிதி 429. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1120. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அசருக்கு முன் நான்கு ரக்காத் தொழும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1271. திருமிதி 430. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1121. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் அசருக்கு முன் இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள். அபூ தாவூத் 1272.